முதலாவது பேதுரு, ரெண்டாவது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கன்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். 7வது வசனத்தில் அவர் ஏற்கனவே சொன்னார், பேதுரு, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது, அதாவது இயேசு, விலையேற பெற்றவராயிருக்கிறார். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அவர் விழுவதற்கு ஏற்ற கண்மலையாயிருக்கிறார். இடறலுக்கும் விழுதலுக்கும் ஏற்ற கண்மலையாயிருக்கிறார். இப்போ அந்த 2வது பகுதி சொன்னவங்களை பற்றி தான் 8வது வசனம் சொல்லுது. அதாவது கீழ்ப்படியாதவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு விலையேறப்பட்டவர், பிரஷஸ். அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு இங்க பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கீழ்ப்படியாதவர்கள். அந்த திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்களுக்கு அவர் இடறலாயிருக்கிறார், அவர் இடறுகிறார்கள். அதாவது கண்மலைன்னா காலில் தடுக்கி விழுவோம் இல்லையா, பேர் போற பாதையில் கல் இருந்தால் தடுக்கி விழுந்துருவோம். அந்த மாதிரி இயேசு அவர்களுக்கு இடறலாயிருக்கிறார். ஆனா இங்க சொல்லுது, அதோடு நிப்பாட்டி இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இடறுவதற்காகவே, இடறி விழுவதற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They were appointed for this. அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள். ஏன் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். They were appointed for them. புரியுங்களா? இப்போ இதைத்தான் இன்னைக்கு ஈவினிங் இந்த மாலை நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்படி இதை கேட்ட உடனேயே ரொம்ப பேருக்கு திகில் வந்துடும், இல்லாட்டி ஒரு சஞ்சலம் ஏற்படும். என்னடா இருக்கு, விசுவாசிக்காதவர்கள் விசுவாசிக்காமல் இருப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்களா, அதை பாயிண்டட் ஃபார் தட்னு ஒரு கேள்வி வந்துடும். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் நாம் பார்த்து ரொம்ப பேர் வேதம் படிக்கிற முறை இதுதான், இப்படி இருக்காது அப்படின்னு தீர்மானிச்சிடலாம். இப்போ இது கர்த்தருடைய வார்த்தை, அப்போ கொஞ்ச நேரம் அவங்க பொறுமையாக இருக்கும். ஏன் இப்படி இருக்காதுன்னு தீர்மானிக்கிறாங்க? ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருக்கின்ற நம்பிக்கைகளினாலே. பார்த்தீங்களா, இந்த பிரசங்கம் கேட்டுக்கலாம், அந்த பிரசங்கம் கேட்டு அந்த ஜெயிச்சுக்கு போயிட்டுருக்கலாம். இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஒரு தப்பான ஒரு எண்ணம், ஒரு ஆண்டவரை பற்றி அவருடைய காரியங்களை பற்றி அவர்களுக்கு ஒரு கோட்பாடை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த கண்ணோட தான் இந்த மாதிரி வசனங்களை அவர்கள் பார்க்கிற பொழுது அப்படி இருக்காது, அப்படி இருக்காதுன்னுட்டுனாலும் சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே போய் அப்படி இருக்காதுன்னு வேதத்துல இருந்தே ப்ரூஃப் பண்ண சொல்லிப்பாப்பான். அது ரொம்ப ஆபத்தான், சரிங்களா? அது ரொம்ப ஆபத்தான். அங்க இங்க எதை கேட்டிருந்தாலும் வேதம் படிக்கிற பொழுது நம்ம மனசுல இருக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் நம்ம வேதத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கணும், வேதத்தை வைத்து ஆராய்ந்து பார்த்து திருத்திக்கொள்ளும். வேதம் வந்து கிறிஸ்தவனான முத நாள்லயே எல்லாருக்கும் வேதம் தெரிஞ்சிடாரு. பேதுரு சொல்றாரு, பவுலனுடைய போதனைக்கு கொஞ்சம் கஷ்டமானவை, மோசமானவைன்னு சொல்லியே கஷ்டமானவை. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதை கஷ்டமானவர்களாக இருப்பதனால் கேடான இருதயம் கொண்டவர்கள் தங்கள் நோக்கத்துக்காக அதை பயன்படுத்தி பவுல குறை கண்டுபிடிப்பான். பேதுரு சொல்ற, அப்ப நீங்க பொறுமையா வாசிச்சு அதை புரிஞ்சுக்கணும். சிலது கஷ்டமா தான் இருக்கும், இடத்துல எல்லாமே தோசை சாப்பிட்ற மாதிரி இலகுவா வாயில போயிட்டு போட்ட உடனே என்ன ஆயிரும், நம்ம கடிக்கவே தேவையில்ல, அது பாட்டுக்கு உருகி நம்ம சாப்பாடு. அப்படி அந்த மாதிரி இல்லை, நம்ம வாசிச்சு ஆராய்ந்து பார்த்து சில பகுதிகள் இலகுவானவை, சில பகுதிகள் அதே மாதிரி இல்லை. அப்ப இங்க முன்னுக்கு இருக்கிற இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆராய்ந்து பார்க்கணும். முதல் நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு வேதம் பொய் சொல்லாது. ஏன், வேதம் தான் கருத்து, அது அவருடைய வார்த்தை இல்லையா, அதில் பொய்க்கே இடமில்லை. தவறுக்கே இடமில்லை. என்ன சொன்னாலும் வேதம் எப்பொழுதும் சரியானது. நாம பாவத்தில் இருப்பதனால், நம்ம பலவீனர்களாக இருப்பதனால் நமக்கு தான் எல்லாம் இன்னும் சரியில்லை. அப்ப அந்த உணர்வோடு ஆண்டவர்ல தங்கி இருந்து ஆராய்ந்து படிக்கிற பொழுது அது கஷ்டமா இருக்க புரிந்து கொள்ள முடியும். அப்படியான பகுதி இப்ப நமக்கு முன்னால இருக்கு. இப்ப கர்த்தர் வந்து மனிதர்களோடு இடைப்படுகிற பொழுது இஸ் டீலிங்ஸ் வித் பீப்பிள். ரெண்டு விதமா நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சில பகுதிகளில் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்ற எந்தவித பிரச்சனையும் நமக்கு ஏற்படக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு அதுலேயும் பிரச்சனை இருக்கு. தெளிவாக சொல்லுகின்ற ஒரு போதனை, ஆண்டவர் மனித குலத்தில் ஒரு பகுதியை அவர் என்ன செய்திருக்கிறார், தனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் விசுவாசிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தை அடைவதற்காக அனைத்தையும் அவரே செய்திருக்கிறார். அவர்கள் விசுவாசத்தை அடைந்து தன்னை பின்பற்றும் பின்பற்றும்படியாக அவர்களை தெரிவு செய்து என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். சில வசனங்களை பார்ப்போம். எபேசியர் வந்து முதலாவது அதிகாரத்தில் 4-5 வாச்ச, தமக்கு முன்பாக நாம் அன்பிலும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கும் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பார்த்தீங்களா, அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் உள்ளவர்களும் இருப்பது, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அன்போடு தெரிந்து கொண்டார். இந்த அன்பில்ங்கிறது இங்கிலீஷ் இதில் கடைசியில் அவர் இன் லவ், ஹி சோஸ் அஸ் இன் லவ், அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அவர் தெரிந்து கொண்டார். அப்ப 2 தெசலோனிக்கேயர் அதுல 2:13 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவனே உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. பார்த்தீங்களா, பவுல் 2 இடத்துலையும் ஒரே காரியத்தை சொல்லுகிறார். கொஞ்சம் வித்தியாசமா, விசுவாசிகள் ஆரம்பத்திலே ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தை அடையும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:26-27 வசனங்களையும் எடுத்து பார்க்கிற பொழுது, எப்படி எங்கள் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். Consider your calling. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, அப்புறம் 28 வசனம் அவர்களை தெரிந்து கொண்டார்னு வருகிறது. ஆங்கிலத்தில் ஹி சோஸ் அஸ், ஹி எலெக்டட் அஸ் அப்படின்னு முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். இங்கே 1 பேதுருவை பார்க்கிற பொழுது 2:22 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. இப்போ எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், உலக தோட்டத்துக்கு முன்பாக அவர் மனித குலத்தில் ஒரு பகுதியை கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை விசுவாசிக்கும்படியாக எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் பதில் சொல்லுது, அவருடைய முன்னறிவின்படியே, தேவனுடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. பார்த்தவங்களே காலம் பரதேசின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் பேசுகிற நேரம் பரதேசின்னா அது ஒரு ஸ்லாங்காக போயிடுச்சு, தப்பான அர்த்தத்தோட திட்டுறதுக்கு பயன்படுத்துது. ஆனால் இங்கே பாருங்க, அந்த காலத்தில் திட்டுறதுக்கு பயன்படுத்தலை. பரதேசினா ஒரே ஊரில் தங்காமல் விலகி போய் இன்னொரு ஊர்ல வாழ்றான்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் இந்த பேதுரு எழுதின கிறிஸ்தவர்கள் இருந்தார். அப்ப இங்க முன்னறிவுன்னு வார்த்தை வருகிறது இல்லையா. அதே முதலாவது பேதுரு இரண்டாவது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் அநாதி காலத்திலே ஆதியிலே உலக தோற்றத்துக்கு முன்பாக விசுவாசிப்பதற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக உலகத்தின் ஒரு பகுதியினரை தெரிந்து கொண்டிருக்கிறார்ங்கிறது நம்ம எந்த விதத்திலையும் அசைக்க முடியாத ஒரு வேத போதனையாக இருக்கிறது சரிங்களா. God has elected certain people. இன்னொரு வார்த்தை predestinated. தெரிந்து கொண்டிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். He has chosen. தெரிந்து கொண்டிருக்கிறார். His call. இதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனா இதுக்கு இதை இப்ப பார்த்த உடனே இது பிடிக்காது சில பேருக்கு. இது என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், அது எலெக்ஷனுங்கிறதே பிடிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறான் ரொம்ப பேர். இப்ப அவங்க இதை எப்படியாவது மறுதளிக்கணுமே, நான் அது பிடிக்காம இருக்கிறேங்கிறதுக்காக தவறான விளக்கங்களை கொடுத்துடுறாங்க. ஏன்னா ஒன்னு பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நான் வாசிச்சேன் என்ன, அவர் முன்னறிவின்படியே எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி முன் குறித்திருக்கிறார், தன்னுடைய முன்னறிவின்படி. ஆங்கிலத்தில் அதுக்கு வார்த்த foreknowledge, according to his foreknowledge, or according to the foreknowledge, முன்னறிவின்படி. இப்போ சும்மாவே தமிழ்ல முன்னறிவு அப்படின்னு வாச்சு மேலோட்டமாக பார்த்து புரிஞ்சுக்கிற நேரம் முன்னுக்கு இருந்த அறிவுன்னு சொல்லுவோம் அப்படி இதுதான் முன்னறிவு. ஆனால் வேதத்தில் வார்த்தைகள் ஆவியானவர் இவர்களை வழிநடத்தி எழுத சொன்ன பொழுது அறைய அர்த்தங்கள் வைத்து தான் அது அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. புலடெல்ஃபியா பார்த்தோமா இல்லையா, சாதாரண ரெண்டு வார்த்தை எடுத்து அதை கொயின் பண்ணி அதுக்கு கிறிஸ்தவ அன்பினுடைய சமுதாயத்துக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்றார். அந்த மாதிரி முன்னறிவுங்கிறது ஃபோர் நாலேஜ்னா என்னன்னு பார்க்கணும். அப்ப இந்த எலெக்ஷன் தெரிந்து கொள்ளுதல் போதனை பிடிக்காதவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முன்னறிவு என்பது ஆண்டவர் எல்லாம் அறிந்தவராக இருப்பதனாலே தான் பரலோகத்தில் இருந்து ஆதியிலேயே மனித குலத்தில் யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிப்பார்கள் என்ன அப்படி அவங்க தோலுக்கு மேலே எட்டி பார்த்து அவர் என்ன செஞ்சார், அவங்கள முன் குறித்தார் அப்படின்னு சொல்லிடலாம். கேட்கறதுக்கு லாஜிக் மாதிரி தெரியுது, ஆனால் தப்பு. ஏன், முன்னறிவு என்ற வார்த்தை வேதத்தில் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை, அதான் தப்பு. நாம் நினைச்சபடி வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. எப்படி வேதம் அதை விளக்குகிறதுன்னு பார்க்கணும். இப்படி ஒரு வார்த்தை எடுத்தா வேதத்துக்கு மற்ற பகுதிகளில் போயிட்டு இதே வார்த்தை இயேசு எப்படி அதை பயன்படுத்தி இருக்கிறார், பேதுரு பவுல் யோவான் மற்றவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாருன்னு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்படி பார்க்குற பொழுது தான் பரிசுத்தாவி எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு நம்ம படிச்சுக்கலாம். நாமளே அர்த்தம் கொடுக்கக்கூடாது சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சொன்னேன் 1 பேதுரு 1:2 முன்னறிவுன்னு இருக்கு. ரோமர் 8வது அதிகாரத்தை பாருங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராய் இருக்கும் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்திருந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இங்கிலீஷ்ல பார்க்கிற பொழுது whom he foreknew, யாரே அவர் அறிந்திருந்தாரோ, அக்கார்டிங் டு ஹிஸ் foreknowledge இன் வாக் பார்த்தோம். அந்த foreknowledge முன்னறிவுங்கிறது இங்க வந்து foreknew அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில், முன்னறிவுன்னு தமிழ்ல ரோமர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவர்களை அவர் முன் குறித்தார், he predestined ஆங்கிலத்தில், அவர்களை யாரை எவர்களை அவர் முன்னறிந்திருந்தார். Whom he foreknew. சோ இங்க இங்க வந்து இந்த வார்த்தை foreknew அல்லது foreknowledge முன்னறிவுன வார்த்தையை எடுத்துக்கிட்டா, இந்த வார்த்தை ஒரு மனுஷன் செய்கிற ஒரு ஆண்டவர் செய்கிற ஒரு செயலை குறித்த வார்த்தை அல்ல. சரிங்களா? முன்னறிவுங்கிறது இது எதை குறித்த ஒரு வார்த்தை? இது ஒரு ஆளை பற்றி பேசுகிறது. அதாவது foreknew அல்லது foreknowledge சொன்ன அந்த நோங்கிற வார்த்தை ஆழமான அன்பை குறிக்கிற வார்த்தை. சரிங்களா? அப்ப ஆண்டவர் ஆழமாக யார் மேல் அன்பு செலுத்தி இருந்தார் என்பதை காட்டுகிறது. அதுதான் முன்னறிவு. இது வந்து முன்னோக்கி பார்த்து அவர் செய்த ஒரு செயலை குறித்த வார்த்தை அல்ல. ஆதியிலே தன்னுடைய அன்பின் மூலமாக எத்தனை ஆழமாக ஒருவரை அன்பு காட்டினார் என்பதை அறிந்திருந்துன்னு வந்த அது அன்பு காட்டுகிற வார்த்தை, அன்பை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆகவே ஒரு செயலை பற்றி அல்ல, அவர் எந்த அளவுக்கு நேசித்தார், அந்த நேசத்தில் அவர்களை தெரிந்து கொண்டார், அதுதான் அந்த வார்த்தை குறிக்குது. 1 பேதுரு 1:20 எடுத்து பார்த்தோம். 1 பேதுரு 1:20 எடுத்து பார்த்தா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்து, ஆங்கிலத்தில் he indeed was foreordained. Foreordained. அப்போ foreknew, foreknowledge, foreordination எல்லாம் ஒன்றை குறிக்கின்ற வார்த்தைகள். இதுதான் 1 பேதுரு 2:8 2:8 நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். They were foreordained. சரிங்களா? எதன்படி? அவருடைய முன்னறிவின் படியாக அவர்களே அவர் முன்குறித்திருக்கிறார். ஆகவே உலகத்தை பார்த்து ஆண்டவர் யார் யார் என்ன விசுவாசிப்பாங்கன்னு பார்த்து அவங்களைத்தான் முன்குறித்தார்னு சொல்லுகிறது. அவருடைய சர்வ வல்லமையாகிய அவருடைய தன்மையையே மாசுபடுத்துகிறதார், அவருடைய ஞானத்தை அது மாசுபடுத்துகிறது, அவருடைய நீதியை அது மாசுபடுத்துகிறது, அவருடைய பரிசுத்தத்தை அது குறைவுபடுத்துகிறது. ஆண்டவருக்கு அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அறிந்த தேவனாக எங்கும் இருப்பவராக இருந்த பொழுதும் யாரையும் முன்குறிப்பதற்கு அப்படியெல்லாம் அவர் பார்க்க வேண்டியது. உலக தோற்றத்துக்கு முன்பே, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவருடைய முன்னறிவின்படி. அப்போ foreknowledge சொல்லி ஆண்டவரோடு சம்பந்தப்பட்ட, ஏன்னா மனுஷனில் அது பார்க்க முடியாது, அது ஆண்டவருக்குரிய தன்மை. அதை பற்றி நம்ம பேசுகிற பொழுது நமக்கு தெரியணும், நம்ம பலவத்துக்குரிய காரியங்களை யோசிக்கணும், எட்ட முடியாத இடத்துல இருக்கிறவரை பற்றி யோசிக்கணும். அப்போ அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு நம்ம ஞானம் குருவி மூலையில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆகவே பொறுமையாக வேதம் சொல்லுகிறத நம்ம நம்பணும்ங்களா. ஆண்டவருடைய ஆழமான அறிவையும் ஆழமான அன்பையும் குறிக்கின்ற வார்த்தை. அந்த அன்பின் படியில் அடிப்படையிலே அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அதுதான் சரியானது. ஏன் அவர் கடவுளாக, அவர் கர்த்தராக, அவர் தேவனாக இருப்பதனால். ஒரு காரியத்தை அவர் செய்வதற்கு எதையுமே முன்னால் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தேவையில்லை. ஏன்? அவர் கர்த்தர், நாம் பலவீனமான மனிதர்கள். அப்படி முன்னாலேயே பார்த்து செஞ்சார்னா அது ஆண்டவரை ரொம்ப குறைவுபடுத்தும், அவர் தன்னலம் உள்ளவர் ஆக்கியதுங்களா. ஒவ்வொருத்தரையும் பார்த்து தீர்மானம் பண்ற, அவர்கிட்ட தன்னலத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவருடைய எந்த விதமான பரிசுத்த குறைவையும் ஆண்டவரிடத்துல நாம பார்க்க முடியாது. ஆகவே கடவுள் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது அது முழுவதுமாக அவருடைய கிருபையின் அடிப்படை. பை கிரேஸ், பை கிரேஸ் யூ ஹேவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் ஊடாக கிருபையின் மூலமாக நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். ஆகவே அது கிருபையின் அடிப்படையில் வந்தது. சரி, அதெல்லாம் ஆண்டவரை அவர் தெரிந்து கொண்டவர்களை பற்றி, தெரிந்து கொள்ளப்படாதவர்களை பற்றி என்ன சொல்லணும், அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், அவர்களுக்கு இன்னொரு வார்த்தை அவரை அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இன்னொரு விதமாக சொல்ல போனா வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, அவர் ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. இல்லை, இதெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், முன்குறிக்கப்படாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள். சரிங்களா? இப்ப இந்த இவர்களை பற்றி இறையோ வல்லுநர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆங்கிலத்தில் அதை போனால் தமிழில் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டம். ரெப்ரபேஷன், ரெப்ரபேஷன் ஒரு வேர்டு இருக்கு, இவர்களை குறித்தது. சரிங்களா? இதை வந்து நம்முடைய 1689 விசுவாச அறிக்கை இதை பற்றி சொல்லுகிறது. 3வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆணை, த டிகிரி ஆஃப் காட் என்ற அதிகாரத்தில் 3வது பேராகிராஃப் அதில் வாசிக்கிறேன். என்ன சொல்லுதுன்னு கவனமாக கேளுங்க. கடவுளின் ஆணையின் மூலமாக, அவருடைய டிகிரி, அவரது மகிமை வெளிப்படும்படியாக, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இஸ் க்ளோரி, அவரது மேன்மை பொருந்திய கிருபை வெளிப்பட்டு துதி பெறவும், சில மனிதர்களும் தேவ தூதர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவனை அடையும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். They were elected. Right? For his praise and for his glory. For the demonstration of his glory. ஆனால் ஏனையோர், அந்த கூட்டத்தில் எண்ணிக்கையில் வராதவர்கள், ஏனையோர் அவரது மேன்மையான நீதி வெளிப்பட்டு, for the demonstration of his justice, நீதி வெளிப்பட்டு துதி பெறும்படியாக, right? For the demonstration of his justice and for his praise, வெளிப்படும்படியாக, துதி பெறும்படியாக, தங்கள் பாவத்தில் தொடர்ந்து இருந்து நியாயமான கண்டனத்தை பெறும்படியாக விடப்பட்டிருக்கிறார்கள். He's left them over. சரிங்களா? இங்கிலீஷ்ல இதே இதை பண்ண, God passed them over. அந்த பாஸ் தெம் ஓவர்ங்கிறத சினட் ஆஃப் டாட்னு சொல்லுகின்ற 16வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட இறையியல் அறிஞர்கள் சபைகள் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட்ல ரெப்ரபேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பத்தி இங்கிலீஷ்ல, டு லீவ் தெம் இன் காமன் மிசரி இன்டு விச் பை தேர் ஓன் ஃபால்ட் தே ஹவ் பிளஞ்ச்ட் தெம்செல்வ்ஸ், to leave them in their common misery, அவங்களுடைய அந்த miserable conditionல தொடர்ந்து இருக்கிறதுக்காக விடப்பட்டிருக்கிறார்கள். Not to grant them saving faith, ரட்சிப்புக்குரிய விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்காமல், the grace of conversion, மனம் திரும்புதலுக்குரிய கிருபையை அவர்களுக்கு கொடுக்காமல், but finally to condemn, அவர்கள் கண்டனத்தை அடையும்படியாக, and eternally punished, நித்தியத்துக்கும் அவர்கள் தண்டனையை அடையும்படியாக, having been left in their own ways, அவர்கள் தங்களுடைய சொந்த பாவ வழிகளில் தொடர்ந்து போகும்படியாக, அவருடைய நீதியான ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின்படியாக விடப்பட்டிருக்கிறார்கள். And this is the decision of reprobation. அப்படி அந்த ரெப்ரபேஷன்ங்கிற அந்த காரியம் கர்த்தரை எந்த விதத்திலுமே பாவத்துக்கு அதிபதியாக ஆக்காது. ஆனா எதை காட்டுகிறது? அவருடைய பயத்துக்குரிய தண்டனைகளை, பாவங்களை கண்டிக்கின்ற அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ இது வந்து பாருங்க, முக்கியமான ஒரு காரியம், வேதத்துல இருந்து எடுக்கிறத சொல்லப்பட்டிருக்கிறத அவர்கள் விளக்கம் கொடுக்க, அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுக்கு? நாட் ஓன்லி ஃபார் ஜட்ஜ்மெண்ட் பட் ஆல்சோ இட்டர்னல் பனிஷ்மெண்ட். அவர்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறது, சரிங்களா? அப்பாயிண்டட்ங்கிற வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தியிருக்கிற பொழுது இந்த இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி தான் ஒரு பிரசங்கியாக ஆண்டவராலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு 2 தீமோத்தேயு 1:11 சொல்கிறான். அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது, சரிங்களா? உறுதியான வார்த்தை, கர்த்தருடைய செயலை குறித்த வாக்கை. இப்போ இன்னொரு யூதாவில் இப்போ இந்த பேதுரு சொல்லுகிறத யூதா சொல்லுகிறார். அதாவது அந்த 4வது வசனம், யூதா 4வது வசனம் அதில் பார்க்குறோம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கின்ற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சர்ச்சுக்குள்ள பக்க வழி, சைட் டோர்ல எல்லாம் முன்னுக்கு ஓப்பனாக அழகா இருக்குது, அங்கே வரமாட்டாங்க. அப்போ எங்க சைட் டோர்ல இருந்து யாரும் பார்க்காத நேரத்தில் நுழைஞ்சிருவாங்க. அது அப்படிதான் சொல்றாங்க, பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார். இப்போ யூதாசு தேமா அவர் சொல்றாரா இல்லையா? போயிட்டான், ஆகனாலப்பட்ட பவுலையே ஏமாத்திட்டு போயிட்டான், உலகத்தை நேசித்து போயிட்டான். எல்லாம் பக்க வழியாக நுழைந்து விடுகிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதி இருக்கிறது. அவனா செஞ்சான் நல்லா முழுசா, வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒன்றும் அவனை பண்ண வைக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை அதெல்லாம் பண்ண குறை சொல்ல முடியாது. பாவத்தில் பிறந்திருந்து தன்னுடைய பாவத்தில் வாழ்ந்து தானே நல்லா யோசிச்சு இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து கெட்டவனா வாழ்ந்திருக்கான். ஆனா அவர்களை பற்றி வேதம் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதி இருக்கிறது. They were long to a marked out for this condemnation. இது ஒரு அருமையா இருக்கு, அருமையான போதனை. இங்க இப்படி எல்லாம் நரகத்துக்கு போறவங்க தங்களுடைய பாவத்தினாலே சுய இச்சையின் காரணமாக சிந்தித்து அக்கார்டிங் டு தியர் வில் அங்க போறாங்க. ஆனால் அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஆணை அந்த டிகிரிங்கிறத பொறுத்து நம்ம ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது. இது ரொம்ப சிம்பிள். அதாவது சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம், தப்பான காரியம் ஒன்று நடக்குது, சரிங்களா? நல்ல குடும்பம் காரில் போயிட்டு இருக்குது, ஒருத்தர் பஸ் வந்து அடித்து அவ்வளோ பேரும் செத்து போயிடுறாங்க. ஓகே, இந்த காரியம் நடந்தது சரியில்லை, ஆனால் நடந்துருச்சு. இப்போ இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, எப்படிங்க இந்த கெட்ட காரியத்துலலாம் ஆண்டவர் கோயிலுக்கு அப்படிலாமா? அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? ஏன்னா அன்பை தவிர வேற எதையுமே அவருக்கு காட்ட தெரியாது, அப்படி போய் எப்படி செய்வார் அப்படி? அது ஒரு குறுகிய பார்வை ஆண்டவரை பற்றி. உண்மைதான், ஆண்டவர்கிட்ட பாவம் போக முடியாது, அவர் முழு பரிசுத்தமானவர். ஆகவே நேரடியாக தவறை செய்ய முடியாதவராக இருக்கிறார், அவரால் அதை செய்ய முடியாது. கெட்டது அவரால் செய்ய முடியாது, தீங்கு அவர் நினைக்க மாட்டார், அவர் தீங்கை செய்ய முடியாது, புரியுங்களா? அப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி வருகிற பொழுது இந்த ஓட்டுநவன் தப்பா இருக்கலாம், டிரைவர் தூங்கி இருக்கலாம், அந்த ரெண்டு பேர்ல இப்படி அவங்களுடைய செயல்னாலதான் அது நடந்தது. இருந்த பொழுதும் அவருடைய கரம் இல்லாமல் அது நிகழ்ந்திருக்க முடியாது, கரம் இல்லாமல் நிகழ்ந்தது. அது நம்ம நம்பணும். ஏன் நம்பணும்? இப்ப இந்த விஷயத்துல ஆண்டவருக்கு நேரடியாக அவர் அந்த தீங்கு செய்ய முடியவராக இருந்த பொழுதும் மேலாக இருந்து அவருடைய ஆணையின் கீழ் அது நிகழாமல் இருந்திருந்தால் ஆண்டவரை நம்ம உலகத்தை படைத்து ஆண்டு காத்து எல்லா நடவடிக்கைகளையும் சம்பந்தம் உள்ளவராக சொல்ல முடியாது. என்ன ஆயிடும், பல காரியங்கள்ல அவர் தள்ளி நிற்கிறார், அவர் ஆண்டவர் இல்லை, அவர் கர்த்தர் இல்லைன்னு ஆயிடும். அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஆணையிட்டு எல்லாம் அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது. நல்லது நடக்கிற பொழுது அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கிறார், கெட்டது நடக்கிற பொழுது அவர் நேரடியாக சம்பந்தப்படவில்லை. மனிதனுடைய தீங்கின் காரணமாக உலகம் பாவத்தில் இருப்பதன் காரணமாக அது நடக்கிறது. இருந்த பொழுதும் அந்த ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது. எப்படி, அதை ஒரு அளவுக்கு தான் நிகழ வைத்து அந்த நிகழ்ந்த காரியத்தை தன்னுடைய நன்மைக்காகவும் மகிமைக்காகவும் அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். புரியுதுங்களா, அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். இப்ப பாருங்க, தானியல் அண்ணா, தியாகம் அண்ணா, எல்லாம் ஒன்னே அவர் செய்வான் எல்லாருக்கும் தெரியும். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி ராஜாவுக்கு போயிட்டு சொல்லிட்டா. சொன்ன உடனே என்ன ஆச்சு, தூக்கி சிங்க குகையில போட்ட. அந்த அவனுடைய நண்பர்கள் மூணு பேரை ரொம்ப குதிக்கிற என்ன கொப்புறையில போட்டான். ஆண்டவருக்கு அந்த சம்பந்தம் இருக்கா இல்லையா? மனிதன் பாவத்தின் காரணமாக செய்கிற பொழுதும் கர்த்தர் அதை என்ன செய்கிறார், அங்கு அவருடைய கரம் இல்லாமல் நடப்பதில்லை. இப்ப இந்த இடத்துல அவங்க தப்பிட்டாங்க, ஆண்டவர் நேரடியா சிங்கத்தின் வாயை அடைத்து விட்டார். அந்த எண்ணெய் கோப்புறையெல்லாம் என்ன அவங்களுக்கு ஓம் போட்டு நான் காலில் குளிக்கிற மாதிரி இருந்துருக்கும். அதில் நடந்து போனால் ஆண்டவரும் அதில் இருந்துருங்க. ஆனால் பேதுரு தலையை எடுத்துட்டான், பவு கொலை செய்யப்பட்டான், பத்மோஸ் தீவில் யோவானை தூக்கி நாடு கடத்தி விழுந்துட்டாங்க, அவன் வயசாகி போய் இறந்து போனான். அப்போ உலகெல்லாம் நடந்திருக்கு, இது ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் அப்படி இறந்த பொழுது அவர்கள் பரலோகம் போய்விடுகிறார். ஆனால் கர்த்தர் இதையெல்லாம் என்ன செய்கிறார், தன்னுடைய இறுதி நோக்கம் நிறைவேறுவதற்காக, தன்னுடைய பிரைஸ் அவருடைய மகிமைக்காக அவர் என்ன செய்கிறார், அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிறார். எது தீங்கு நடப்பதையெல்லாம் மனிதர்களால் தீங்கு நடந்த பொழுதும் பாவத்தின் காரணமாக தீங்கு நடந்த பொழுதும் இதையெல்லாம் அவர் தன்னுடைய நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார். இப்ப இந்த விசுவாசிக்காமல் தேவனை தங்களுடைய பாவத்தின் காரணமாக விசுவாசிக்காமல் கீழ்ப்படியாதவர்களாக இருந்து பரலோகம் போகாமல் போகிறவர்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அப்பாயிண்டட் போக, ஏன்னா ஆண்டவருடைய நீதி வெளிப்படுகிறது. இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யலாம், சில பேர் நம்புறாங்க இல்லைங்க, இவங்க எல்லாம் நித்திய ஆக்கினை அடையிறது இல்லை, அவங்க எல்லாம் பொஸ்ன்னு போயிடுவாங்க, செத்த பிறகு சோல் வந்து ஆத்மா நரகத்துக்கு போகாதான். இல்ல, இறையல் வறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கேட்டால் பாவம் செய்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அவங்க நித்தியத்துக்கும் போய் பல்லு கடிப்பட்டு எல்லாத்தையும் உணர்வோடு கஷ்டப்பட போகிற இடம் தான் நரகம். அப்போ அங்கெல்லாம் அப்படி நடக்காதுன்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனால் அது ஏன் நடக்க போகுது, ஆண்டவருடைய நீதி. ஏன், அவர் தவறிழைக்க முடியாத பரிசுத்தமான தேவன், நீதியானதை செய்தே ஆக வேண்டும். பாவம் செய்கிறவன், அதை தொடர்ந்து இருக்கிறவன், மனம் திரும்பாதவன், அவிசுவாசத்தை அப்படிதான் இருப்பேன்னு கொண்டிருக்கிறவன் அவருடைய தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். ஏன், அவருடைய நீதி வெளிப்படும், இல்லாட்டி அவர் நீதி இல்லாதவர் ஆயிடுவார். இப்போ கோர்ட்லாம் ஜட்ஜஸ் சில நேரம் தப்பு விட்டுருவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டா ஒரு லாயரை பிடிச்சா என்ன செஞ்சிருவான், அவன் வாதங்கள்லாம் அப்படி எடுத்து வச்சு குற்றவாளியே கூட குற்றம் இல்லாதவனுங்கிற மாதிரி காட்டிடுவான். ஜட்ஜுக்கு வேற வழி இல்லை, வாதங்களின் படித்தானே போகணும். ஜூலியே என்ன அளந்து போயிட்டு சரி போப்பான்னு விட்டுரும். ஆனால் மனுஷன் எப்படி தப்பு விடலாம், ஆண்டவர் தப்பு விட முடியுமா? கிரேட்டஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஆல். ஆகவே அவர் எந்த விதத்திலுமே எப்பொழுதும் தப்பு விடவே மாட்டார். இப்ப இன்னொரு விதத்திலையும் இதை புரிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் பார்வோன் இருக்கிறான், எகிப்து நாட்டின் ராஜா. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு போறதுக்கு நீ விடுன்னு மோசைய வைத்து ஆண்டவர் போய் சொல்ல சொன்னார், கேட்க மாட்டேன்றான். 9:7 சொல்லுது, அப்படி போய் சொல்லி அவன் என்ன செஞ்சான், கேட்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு தண்டிக்க போறேன். பல வாதிகளை அனுப்புனார். ஓவனா கஷ்டப்பட்ட உடனே என்ன செஞ்சிடறான், அவன் ஐயோ முயோன்னு கத்திட்டு மோசைக்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு சொல்லி நான் அனுப்பிடுறேன். ஆனால் எல்லாம் கொஞ்சம் சரியாக போயிடுச்சுன்னு சொன்ன உடனே மாறிடுறான். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான்னு ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது. ஒன்பதாவது யாரும் ஏழாவது வசனம் இருக்குதுங்களா, இருதயத்தை ஹி ஹார்ட்ன்ட் ஹிஸ் ஹார்ட். இப்ப பழையபடி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் மோசைக்கு சொல்லிடு நீ போ, ஆனா அவன் மாறமாட்டான், அதையும் சொல்லிதான் அனுப்புனா. ஆனா நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே, எது வரைக்கும் போகணுமோ அது வரையும் செஞ்சுக்கிட்டே. இன்னொரு வாதையை அனுப்புறாரு, இது முந்தி இருக்கிறத கூட ரொம்ப கஷ்டம், முந்தி இருக்கிறத கூட ரொம்ப கஷ்டம். அவன் மகனையே கொண்டு போட்டான், பறவை வாடுறான் குயாமுயோன்னு கத்திக்கிட்டு வந்து விட்டுறேன், இந்த முறை கட்டாயம் விட்டுறேன், முந்தி மாதிரி இல்லை, நீங்கள் போயிட்டு தேர்தல் செஞ்சுக்கங்க. சரின்னுட்டு இப்போ போனால் கொஞ்சம் எல்லாம் சரியாக போயிடுது, அவன் விடல, திரும்பவும் மனம் மாறின. அவன் பண்டாவது வசனத்தில் பார்த்தா பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான், ஹி ஹார்ட்ன்ட் ஹிஸ் ஹார்ட்னு சொல்லாம கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு சொல்லியிருக்குதா. அப்போ இதை பார்த்த உடனே நினைக்கக்கூடாதுன்னா அங்கே ஒரே அதிகாரத்தில் அங்கே அவன் கடினப்படுத்திக்கிட்டான்னு சொல்லுது, இங்கே ஆண்டவர் கடினப்படுத்தினான்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஏழு அதிகாரம்லாம் வாசிட்டு போனால் மாறி மாறி வரும், ஒரு இடத்துல இவன் தன்னை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டா, இன்னொரு இடத்துல ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், ஹி ஹார்ட்ன்ட் ஹிஸ் ஹார்ட் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அவன் தான் தான் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான். ஏன்னா இப்போ அவன் அதுலேயே ஆண்டவரை பார்த்தோன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடுவான் இல்லைங்களா. என்னுடைய நெஃப்யூ வந்து ரோபோட்டிக் இன்ஜினியர், அவன் அந்த காரெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்துருக்குறீங்களா, மெஷின் கை மாதிரி வந்து அதை எடுத்து கொண்டு போயிட்டு அதே பூட்டேன். அப்போ அதுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு இன்ஜினியர். இப்போ மனுஷன் ஆண்டவர் அப்படி படிக்கல, அப்படின்னா ஆண்டவர் மேலே எல்லா பழியும் சமைச்சிட்டு நம்ம ஆயா உட்காந்துருக்கோம், முடியாது சரிங்களா. அந்த ரோபோட்டிக் கையை அதுவாக செய்யலை, அதுவாக செய்யுது இல்லை, எல்லாம் என்னென்ன செஞ்சு கம்ப்யூட்டர் சிப்பை போட்டு அரேஞ்ச் பண்ணுறோமோ அதன்படி நடக்கும். ரோபோட்டிக் மனுஷனெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர் அதுதான், ஏங்க முடியாது. படம் எடுப்பாங்க நம்ம பூஜானிக்காரு, அதுக்கு இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து அது பாட்டுக்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்குது, இல்லை அதுக்கு உள்ளதைத்தான் அது ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி மனுஷன் ஆண்டவர் படைக்கிறார், அவன் சுயமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடாது கூடும்படியாக. ஹி ஹாஸ் எ வில், சித்தம் இருக்கு, தட் வில் இஸ் ஃப்ரீ. எப்படி ஃப்ரீ, பாவத்தில் இருக்கிற மனுஷன் அந்த பாவத்தை மட்டும்தான் செய்வான், ஹி கான் டூ குட், அவனை நல்லா செய்ய முடியாது. ஆனால் அந்த பாவத்தை ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து விடாப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதை அவன் தான் செய்யறான், யாரும் அவனை செய்ய வைக்கல. ஏன், அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது, பாவத்தில் இருக்கு, அதுதான் அவனை ஆப்ரேட் பண்ணு. அப்போ பாவத்தின் படிய தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற வழியும் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற வழியிலே தான் படைக்க தான் இருக்கிற பாவத்தில் விழுந்திருக்கிற அந்த நிலைமைக்கு ஏற்றப்படுகளே அதை தொடர்ந்து விரும்பி சுதந்திரமாக செய்து கொண்டிருப்பான். இப்ப அப்படி இருக்கிறவன் கொஞ்சம் ஆண்டவருக்கு ஏற்ற நல்லதை செய்யறான்னா அது முரண்பாடான போதும். ஏ பாவம் நல்லது செய்யாதீங்க, பாவம் நல்லது செய்ய சிந்திக்காது, அதுக்கு நல்லது செய்ய வராது. பாவம் பாவத்தை தான் செய்யும், பாவம் தொடர்ந்து பாவத்தை செய்யும், அதுலேயே தான் கொண்டு போகும், அதுக்கு நல்லது வர நல்லது செய்ய அங்கே வரணும்னா பாவத்துக்கு ஏதாவது நடந்தாதான், அதான் மறுபிறப்பு. இருதயம் மாற்றப்படுகிற பொழுதுதான் கர்த்தருக்கு எதுவாக அது சாய்கிறது. அப்படி நகலாத வரையிலும் அது பாவத்தை செஞ்சுட்டு தான் இப்போ புரியுதா, ஏன் பாவம் பாவம் கடினப்படுத்தி கொண்டா, ஏ ஆண்டவர் என்னத்தான் அற்புதம் செஞ்சாலும் அந்த இருதயம் அதுக்கு இடங்குக்காது, அது சுயநலமாக தான் சிந்திக்கும். இருதயத்தை க கடினப்படுத்தி கொள்ளும். ஆனால் அவன் ஏன் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான்னு சொல்லுது? இந்த செயல்களுக்கு எல்லாம் பின்னால் இருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் இந்த செயல்களை எல்லாம் பார்வோன் செய்கிற பொழுது அதையெல்லாம் அவர் தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார், தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார், தன்னுடைய காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக பாவோனுடைய பாவத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். அதனாலதான் ஹி காட் ஹார்ட் ஹார்ட்னு சொல்றது காரணம். ஆனா அந்த நேரத்தில் ஒன்னு செய்யறார் ஆண்டவர், அதாவது இந்த பாவியாக இருக்கின்ற மனிதர்களுக்கும் அவர்களுக்கு நற்கிரியைகள் செய்யவே முடியாட்டிலும் இறக்கம் காட்டுவாங்க, காட்டலையா காட்டுறாங்களா இல்லையா? எல்லாம் அநாத மடத்துக்கெல்லாம் காசு கொடுக்குறானா இல்லையா? அவிசுவாசி கொடுக்குறானா இல்லைங்களா? கொடுக்குறான். அப்போ அந்த பாவியாக இருக்கிற மனிதனும் கர்த்தருடைய பொதுவான கிருபையின் அடிப்படையிலே சில நன்மைகளை செய்கிறான். ஆனா அது ஆத்மீக ரீதியிலான நன்மைகள் அல்ல. அப்படி செய்யறதுலயும் சுய இச்ச கலந்துருக்கும், சுய இச்ச கலந்துதான் இருக்கும். சுயநலம் கலந்துருக்காம அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே இங்க கர்த்தர் அவனுடைய இருதயம் கடினப்படுத்தின பொழுது அவர் அதை தன்னுடைய காரியங்களுக்காக, தன்னுடைய செயல்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார். அதாவது பார்வோனை அவன் போற போக்குல அப்படியே ஆண்டவர் விட்டுருந்தா என்னைக்குமே இஸ்ரவேலுக்கு ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் பாவத்தை கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். தான் பாவம் செய்யாவிட்டாலும் மனிதன் பாவம் செய்வதற்கு அவர் காரணம் இல்லாதவராக இருந்த பொழுதும், அவர் பாவம் செய்ய அவர் வைக்காதவராக இருந்த பொழுதும் அவர் என்ன செய்யலாம்? அவர் போற எல்லைய கட்டுப்படுத்தலாம். இப்ப அவர் ஒண்ணு சொல்லலாம், தொலைஞ்சு போ. ரோமர் 1வதுல சொல்லியிருக்கா இல்லையா? உனக்குள்ளேயே தெரியும் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறான்னு தெரியும், இருந்த பொழுதும் அந்த நன்மையை பயன்படுத்தி கொள்ளாமல் நீ கல் சேவையெல்லாம் உருவாக்கி கும்பிட்டு என்னென்னமோ மோசமான அசுத்தங்களை எல்லாம் நீ செய்ய ஆரம்பித்ததுனாலே அவர் என்ன செய்கிறார்? He lead them to themselves. விட்டுறார். சரிங்களா? இப்ப உங்க வீட்டில் ஒரு நாய் நல்லா இருந்துச்சு, அப்புறம் ஒருத்தரை வந்தவரை கடிச்சிருச்சு. ஓஹோ சரிப்பட்டு வராதுன்ட்டு போயிட்டு கடையில் ஒரு செயினை வாங்கி, இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே ஒரு 3 அடி நீளம் செயினை வாங்கி கட்டு போட்டீங்க. ஏன்னா அது அப்படின்னு யார் யாரை கடிச்சிருமோ தெரியாது. இப்போ கட்டி போட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது? ரெஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. அதனுடைய ரொம்ப மோசமாக செஞ்சிடாம கடு இந்த அளவுக்கு தான் நீ போகலான்னு இது பண்ணுறீங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அவர் கையை எடுத்துட்டு அந்த உலகம் உலகமாகவே இருக்கார். அது ஈ கேந்தும் உங்க பாவத்துல அவர் சம்பந்தப்படாம, அவரே பாவமே செய்யாம உங்களை செய்ய வைக்காம என்ன செய்யலாம்? நீங்களா போறீங்க, ஆனா அவர் ரெஸ்ட்ரெயின் பண்ணலாம். இந்த அளவுக்கு போ, இந்த அளவுக்கு போகாது, அது அவர் செய்யலாம். அதான் அவர் செய்கிறார். அவர்கள் தங்கள் வெளியே போகும்படி விடப்பட்டவன் நியமிக்கப்பட்டிருக்கார். ஆண்டவர் கடினப்படுத்தினார். எல்லா வாதையும் முடியணுமா இல்லையா? எல்லா வாதையும் முடியணும். கட்டசி வரையும் அவன் போவான் அவருக்கு நல்லா தெரியும், அவன் தானே தான் போவான்னு தெரியும். ஆகவே அவன் கடினப்படுத்தி கொள்ளுகிறான். அவன் கடினப்படுத்தி கொண்ட பொழுதும் அவன் செய்யறதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இல்லாட்டி இந்த பாவம் எல்லாரும் தொலைச்சு ரொம்ப மோசமாக்கி, நம்ம பாவம் அவ்வளவு மோசமான கொடூரமான கேவலமான God restrains sin. அந்த ரெஸ்ட்ரெயின் பண்றத வேதம் இப்படி நமக்கு விளக்குகிறது. இப்ப ஆண்டவர் வந்து மனிதர்களுக்கு தன்னுடைய கிருபையை காட்டுகிறார். அதாவது விசேஷமான கிருபை இல்லை, மழை பெய்யுது. எல்லார் மேலையும் தான் பெய்யுது, நல்லவை மேலையும் பெய்யுது, கெட்டவை மேலையும் பெய்யுது. ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க மேலேக்கும் மழை பெய்யுது. சூரியனும் பாரபட்சம் காட்டாமல் எல்லாருக்கும் தான் கிடைக்கும். இந்தியாவில் சிட்டிசன்ஸ் எல்லாம் நல்லவங்களாம் பார்த்தா கொடுக்குறாங்க இல்லை, மோசமான இந்தியன்ஸ், குட் இந்தியன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கும். ஆண்டவர் அப்படி பொதுவான கிருபையின் மூலம் எல்லாரையும் பராமரிக்கிறார். அப்படி எல்லாரையும் பொதுவான கிருபையில் பராமரிக்கிற பொழுது அதை அவர் குறைச்சிக்கலாம். அவர் அதை குறைச்சிக்கலாம், தொடர்ந்து போகாம பண்ணலாம். ஆகவே அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தும்படியா இந்த பாவிகள் இப்படியே போயிட்டு ரொம்ப பண்ணிடாம எல்லாத்தையும் நாசமாக்கி விடாமல் இருப்பதற்காக என்ன செய்ய அப்படி விட்டு வைக்கிறார், அப்புறம் கையை எடுத்துடுறார். இப்ப அதைத்தான் சோதோம் கோமோராவில் பார்க்கணும். ரொம்ப போயிட்டானுங்க, விட முடியாது. தன்னுடைய நீதியை காட்ட நீதியுள்ள தேவன் அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவே அதுக்கு ஒரு முடிவு வைத்து விட்டார். நோவாவின் காலத்தில் உலகம் அழிக்கப்பட்டது பார்த்தீங்களா. அப்போ அவருடைய நீதி வெளிப்படுகிறது. இதுல எல்லாம் அவருடைய நீதியை பார்க்கணும். அப்போ தன்னுடைய சொந்த அவிசுவாசத்தின் மூலமாக, ஏன்னா இயேசு சொல்றார் பரிசேயர்களையும் யூதர்களையும் பார்த்து பாரு மற்றவங்களாம் விசுவாசிக்கிறாங்க இல்லையா, உனக்கு என்ன பிரச்சனை? ஓ அவிசுவாசம் தான்டா உனக்கு பிரச்சனை. ஓ அவிசுவாசம், யூ ஆர் அன்பிலீவ். வாட் இஸ் கீப்பிங் யூ ஃப்ரம் ஹெவன்? உன்னை பரலோகத்துக்கு போக விடாமல் வைத்திருப்பது என்ன? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அவிசுவாசம். நீ விசுவாசிக்க மறுக்கிறாய், நீ மனம் திரும்ப மறுக்கிறாய், உன்னுடைய பாவத்தை சிந்தித்து பார்க்க மறுக்கிறாய், அதிலிருந்து விலகி ஓட மனதில்லாதவனாக இருக்கிறாய். இட் இஸ் யுவர் அன்பிலீஃப், உன்னுடைய அவிசுவாசம் உன்னை அப்படி வச்சிருக்கு. பாவத்திலேயே மோசமான பாவம் அவிசுவாசம். ஏன் அவிசுவாசம் ஆண்டவர்கிட்ட உன்னை கொண்டு வர? அன்பிலீஃப் நான் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வசனங்கள்லாம் பார்க்குறோம், அவருடைய கை இருக்குது. ரோமர் 9:13-24 நீண்ட பகுதி எல்லாம் நான் வாசிக்காட்டியும் கூட, ஜேக்கப் ஐ லவ், யாக்கோபுவை நான் நேசித்தேன், ஈசாவை ஐ ஹேட்டட். ஆண்டவர் யாரையாவது வெறுப்பாரா? வெறுக்க மாட்டார். ஆனால் ஹேட்டட் போட்டிருக்கான் இல்லையா? ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் யாக்கோபுவை நேசித்த அளவு இவனை நேசிக்கவில்லை. அவருடைய அன்பு ஈசாவுக்கு சொந்தமானது அல்ல, அது யாக்கோபுவுக்காக காட்டப்பட்டது. அது ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது. கிருபையின் தேவன், ஞானத்தின் தேவன் செய்கிற எல்லாமே நல்லா தான், சரியானபடி தான் அவர் செய்வார். யாருக்கு கிருபையை காட்டணுமோ அவருக்கு கிருபையை காட்டுகிறார். ஏன்? அவரால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய முன்னறிவினாலே நேசிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாதவர்கள், அவர் நரகத்துக்கு போகிற பொழுது நித்திய தண்டனையை அடைகிற பொழுது அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, அவருடைய கோபம் வெளிப்படுகிறது. ஆனால் நரகத்துக்கு போகிற ஒவ்வொருவரும் தாங்களாதான் போறான். வேற யாரும் அவங்களை அனுப்பல, தாங்களாதான் போறான். இட் இஸ் யுவர் சின் சென்ஸ் யூ டு ஹேவ். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ அப்படி போக தேவையில்லை. ஏன்? அவர் என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 33:11 பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சாரி 33:11 ஆச்சுவா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். ஆகவே இஸ்ரவேலரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடு சொல்லு. I have no pleasure in the death of the wicked. ஆண்டவர் அதில் இன்பம் காணுவதில்லை. நித்திய ஆக்கினையை அனுபவிக்க போகிறவர்களும் அப்படி போகிறார்கள் என்பதில் ஆண்டவர் இன்பம் காணுவதில்லை. I don't want you to. I want all men to be saved and come to the knowledge of the truth. திமோத்தேயுல சொல்லியிரு. எல்லாரும் all men வச்சிப்பு அடைந்து தேவனுடைய அறிவை அடைவதே ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் அவர் விரும்பிய பொழுதும் அவிசுவாசத்தினால தான் மனிதன் இயேசுவை விசுவாசிக்காமல் நித்திய நரகத்தை நாடி போய்விடுகிறான். அதை தான் இன்னொரு விதமாக வேதம் சொல்லுகிற பொழுது, தே வர் அப்பாயிண்டட் ஃபார் தட். அது அப்படி அவர்களே அவர்களுடைய சுய இச்சையினாலே கர்த்தரின் வழியிலே போகாமல் கீழ்ப்படியாமல் நரகத்தை நோக்கி போன பொழுதும் கூட, அதுவும் கூட ஆண்டவருடைய மகிமைக்காக, அவருடைய நீதியின் வல்லமையின் வெளிப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த இடத்துல 1:2:8 நம்ம பார்க்கணும். தேவ அப்பாயிண்டட். இயேசு கிறிஸ்து எருசலேம் அழிய போகுது, அதை போய் போய் பார்க்கிறாரு. என்ன என்ன சொல்றது வேறு? He wept. அவர் கண்ணே விட்டார். நடிக்கிறாரா? உண்மையா? ஏன் நல்லா தெரியும். அவிசுவாசத்தில் அவங்க எல்லாம் அறிய போறாங்க. ஏன் பழைய ஏற்பாடு போரா இருந்து சொல்லி இருக்கிறேனே, துன்மார்க்கன் அழிவது எனக்கு விரும்பவில்லை, அவன் சாவில் நான் இன்பம் காணுவதில்லை, இஸ்ரவேலருக்கு போய் சொல்லுங்க நான் யாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவங்க எல்லாம் கேட்காம ரோமர் கையில சாக போறாங்க. பட் ஹி வீட்ஸ் போதேன். ஓ மத்தேயு 23:37, ஓ ஜெருசலம், ஓ ஜெருசலம், ஆண்டவர் சொல்ற, ஏன் இப்படி போறீங்க? யூ ஆர் நாட் வில்லிங், யூ ஆர் நாட் வில்லிங். அதே ஆண்டவர் தான் வெளிப்படுத்தல் 22:17 என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் சொல்லுகிறார், கம், என்னிடத்தில் வாங்குகிறார், கம் டு மீ. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன், ஆறுதலை கொடுக்கிறேன். ஆண்டவரை பத்தி நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது. நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் எந்த விதத்திலும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவர் ஆண்டவர் எல்லாம் ஆயிரும். ஆனா மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே தீங்குகளை செய்த பொழுதும் கர்த்தர் அதை தன்னுடைய நீதிக்காகவும் தன்னுடைய நன்மைக்காகவும் பயன்படுத்தி கொள்ளுகிறார். அவருடைய வல்லமைக்காக, அதுதான் ஆண்டவர். ஏன்னா அவர் இல்லாதது ஒண்ணும் இருக்க முடியாது. ஆனா மனிதன் பாவம் செய்கிற பொழுது, அவிசுவாசத்தில் தொடர்கிற பொழுது, ஆண்டவரை நேசிக்க மறுக்கிற பொழுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருந்து இறந்து நெத்திய நரகத்தை அனுபவிக்க போகிற பொழுது, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவனே தான் காரணம், அவனே தான் காரணம். லாசரும் பணக்காரனும் பாத்தீங்களா, ஒருத்தன் பல்லவன் போயிட்டான், பணக்காரன் நரகத்துக்கு போயிட்டான். இப்ப சொல்றான் அங்க போய் மற்றவங்க எல்லாம் அவன் குடும்பத்தாரெல்லாம் திருந்துறதுக்கு யாரையாவது சொல்லுங்க. ஏ மோசையையும் தீர்க்க தரிசையும் கேட்காம அதையே கேட்காம இருக்கிறான்னு அவனுக்கு நான் செய்ய போறது ஒண்ணுமே இல்லை. செத்தவன் எலும்பி அவங்க ஒன்றும் திருந்த போறது. ஏன்னா ஆண்டவர் செய்யாத அற்புதமா பார்வோனுக்கு முன்னுக்கு திருந்தனானா? இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான், இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான்னு தான். அதான் மனுஷன், அதான் மனுஷன். சர்வ வல்லவராகிய அந்த கர்த்தருடைய கிரியை தேவையா இருக்கிறது அவனை திருப்புவதற்கு. அதுதான் அவர் சுவிசேஷத்தின் மூலமாக செய்கிறார். ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் மனந்திரும்பல் அடையணும். மனந்திரும்பல் அடையாதவர்களுக்கு என்ன நடக்க போகிறது? பாவ ரொம்ப மோசமா இருக்க போகிறது. அவரை நேசிக்கிறவர்கள் பரலோகம் போகிறார். அவரை நேசிக்காமல் தொடர்ந்து தங்களுடைய அவிசுவாசத்தில் இருந்து வாழ்கிறவர்கள் அவர் அந்த நல்ல இடத்துக்கு போக போகுது. ஆகவே இங்க ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவங்க இருந்தால் அதை கேட்டு திரும்புங்க. நீங்க எந்த நியாயமான காரியமும் இல்லை ஒரு மனுஷன் நித்திய நரகத்தை அனுபவிக்கிறது. அதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை, அதில் அவர் ஆனந்தம் காண்பதில்லை. உங்க சித்தம், நீங்க சிந்திக்கிற விதம், உங்களுடைய அவிசுவாசம் உங்களை பல்லவத்துக்கு வேலையில வச்சிருக்கிறது. அங்க போகாதீங்க, போக ஆசைப்படாதீங்க. என்ன செய்யணும்? நமக்காக நம்முடைய விடுதலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் மனம் திரும்பி விசுவாசிக்கணும். அது மட்டும்தான் வழி, வேறு வழியே இல்லை. ஜெபம் பண்ணணும்.